அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 7 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் வடக்கே யாழ் மாவட்டத்தில் இன்னும் இருக்கும் உள்நாட்டு இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் குறித்து தன்னார்வ குழுக்கள் ஆய்வறிக்கை பற்றிய ஒரு பேட்டி.
கடந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது இடம்பெயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதே நேரம் இந்த அரசாங்கம் அது தொடர்பாக பெருக கவனம் இல்லாதபடி நாங்கள் முயற்சித்தோம். இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக விழிப்புணர்வதற்கு இந்த ஆய்வு நாங்கள் மேற்கொண்டோம்.
யாழ் மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுக்கு அரசு வேலை கோரி நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி. சிரியாவில் நடந்து வரும் போரில் இருந்து தப்பியோடும் மக்களை பிற மத்திய கிழக்கு நாடுகளால் ஏன் புகலிடம் தந்து பாதுகாப்பு அளிக்க முடியவில்லை என்பது பற்றிய ஒரு ஆய்வு கண்ணோட்டம். ஆங்கிலத்தில் கேள்வி கேட்ட தமிழக மாணவிக்கு இந்திய பிரதமர் மோடி ஹிந்தியில் பதிலளித்ததால் எழுந்த சர்ச்சை பற்றிய செய்தி.
மோடி வந்து அவருடைய அரசியல், அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய மொழிக் கொள்கை அடிப்படையில் பார்க்கும்போது அவர் இவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள் எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல.
ஆகியவையும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஜெர்மனிக்குள் குவிகின்ற குடியேறிகளின் வருகை அடுத்த வரும் ஆண்டுகளில் நாட்டையே மாற்றிவிடும் என்று அந்நாட்டின் ஆட்சித்தலைவி அங்கேலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். இந்த வார இறுதியில் மட்டும் 18,000 பேர் ஜெர்மனிக்குள் நுழைந்துள்ளனர். மலைக்க வைக்கும் அளவுக்கு குடியேறிகளின் எண்ணிக்கை உள்ளதாகவும் இந்த நெருக்கடியை ஜெர்மனியால் மட்டுமே தீர்க்க முடியாது என்றும் மெர்க்கல் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடுத்த 5 சிரியாவின் அகதிகள் 20,000 பேர் வரையில் பிரிட்டன் மீளக்குடியமர்த்தும் என்று பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். ஐநாவின் திட்டத்தின் கீழ் பிரிட்டன் ஏற்கனவே வழங்கி வருகின்ற உதவிகளுக்கு மேலதிகமானதே இது என்றும் கேமரன் கூறியுள்ளார். இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே அகதிகளை பங்கிட்டுக் கொள்ளும் புதிய யோசனைக்கு ஜெர்மனியுடன் இணங்கியுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் கூறியுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய நடைமுறை கட்டமைப்பின் கீழ் எந்த நாடுகள் எவ்வளவு குடியேறிகளை ஏற்றுக்கொள்ளும் என்று வரையறுப்பது சாத்தியப்படாத ஒன்று என ஹங்கேரி எச்சரித்துள்ளது. குடியேறிகள் பாதுகாப்பு கோரி வரும் அகதிகள் அல்ல, அவர்கள் ஜெர்மனியில் வாழ்வதையே நோக்காக கொண்டவர்கள் என புடாபெஸ்டில் நிகழ்த்திய பேச்சு ஒன்றில் பிரதமர் விக்டர் ஓபன் குறிப்பிட்டார். ஆனால் அகதி திட்டம் கோருபவர்களுக்கு அதனை வழங்குவது கருணை காட்டுவது அல்ல, மாறாக அது ஒரு கடமை என ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்றம் தொடர்பான ஆணையர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அகதிகளை ஏற்பது தொடர்பில் தனது கட்டுப்பாடுகளை கடுமையாக்கப்படுவதாக எச்சரித்துள்ள டென்மார்க் அது குறித்து லெபனானின் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தியுள்ளது.
உணவு விலைகள் வீழ்ச்சியடைந்திருப்பதற்கு எதிராக பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய விவசாயிகள் போலீசாருடனும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். நகரின் மத்தியில் உழவு இயந்திரங்களை ஓட்டி வந்த விவசாயிகள் ஹார்ன் சத்தங்களை எழுப்பியும் வானவெடிகளை கொளுத்தியும் போலீசார் மீது வைக்கோலை அள்ளி வீசியும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். பதிலுக்கு நீர்த்தாரையை பீச்சியடித்த போலீசார் உழவு இயந்திரங்களை பின்னோக்கி செல்ல வைத்தனர். இந்த நெருக்கடி தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விவசாய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற கட்டடத்துக்கு வெளியே இந்த போராட்டங்கள் நடந்தன.
மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையொன்றின் அடிப்படையில் எகிப்திய விவசாய அமைச்சர் சலாஹ் என்தில் மஹ்மூத் ஹெலால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிபர் அப்தல் ஃபதா அல் சிசியின் உத்தரவின் பேரில் அவர் பதவி விலகினார் என்றும், அதையடுத்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் எகிப்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது. அரச நிலங்களை ஒதுக்க விவசாய அமைச்சகத்தின் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன என்று நீதித்துறை தகவல் ஒன்று கூறுகிறது.
குர்து ஆயுததாரிகளின் நிலைகளை இலக்கு வைத்து தமது போர் விமானங்கள் டசனுக்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக துருக்கி கூறியுள்ளது. நாட்டின் தென்கிழக்கே ராணுவ வாகனங்களை இலக்கு வைத்து PKK கெரில்லா போராளிகள் நடத்தியிருந்த தாக்குதலில் துருக்கி சிப்பாய்கள் பலர் கொல்லப்பட்ட பின்னணியிலேயே இந்த விமான தாக்குதல்கள் நடந்துள்ளன. துருக்கிய சிப்பாய்கள் எத்தனை பேர் பலியானார்கள் என்று அதிகாரிகள் கூறவில்லை, ஆனால் 16 பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று கூறுகின்றது.
சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக வான் தாக்குதல்களை மேற்கொள்ள ஆலோசித்து வரும் பிரான்ஸ் சிரியாவின் மேலாக வான்பரப்பில் உளவு பார்க்கும் திட்டத்தை தாம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சிரியாவிலிருந்து பிரான்ஸ் உட்பட பல நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளமை குறித்து தம்மிடம் ஆதாரம் இருப்பதாக பிரான்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் வான் தாக்குதல்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் யதார்த்தமாக உள்ளன என்றாலும் அங்கு தமது துருப்புக்களை இறக்கும் திட்டம் ஏதும் அதனிடம் இல்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சில இலங்கை குறிப்புகள். இலங்கையின் வடக்கே உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் இன்னும் இருப்பதாக தன்னார்வ குழுக்கள் சில ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை அரசுக்கு சமர்ப்பித்திருக்கின்றன. இந்த அறிக்கையை தயாரித்த குழுக்களில் ஒன்றான தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் இலங்கையில் போர் முடிந்து 6 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் அங்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடம்பெயர்ந்த நிலையிலேயே வாழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. இந்த ஆய்வு பற்றி தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு இணைப்பதிகாரி ஆண்டனி ஜேசுதாசன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
கடந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது இடம்பெயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று. அதே நேரம் இந்த அரசாங்கம் அது தொடர்பாக பெருக கவனம் இல்லாதபடி நாங்கள் முயற்சித்தோம் இந்த ஆய்வை மேற்கொண்டு அதனூடாக இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் விசேஷமாக குடும்ப தலைமைத்துவ பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு, அது தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஆய்வு நாங்கள் மேற்கொண்டோம்.
இந்த ஆய்வில் என்ன கண்டறிந்திருக்கிறீர்கள்?
முகாம்கள் மட்டும் கிட்டத்தட்ட 43 முகாம்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் இருக்கின்றன. அதிலே கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இடம்பெயர்ந்தவர்களாக 27 கிராம சேவகர்கள் இருக்கின்றார்கள். 5863 பேர் இடம்பெயர்ந்த அந்த முகாம்களில் வாழ்வதற்கான சான்றுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
உங்களுடைய இந்த ஆய்வு யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கிறதா அல்லது மற்ற வடக்கு மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டிருக்கிறதா?
இப்போதைக்கு நாங்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம்தான் செய்திருக்கிறோம். ஆணித்தரமாக ஒப்புவிப்பதற்காகவே நாங்கள் இந்த ஆய்வை யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டோம். ஆனால் ஏனைய பிரதேசங்கள் வடக்கிலே இன்னும் பல பிரதேசங்கள் உங்களுக்கு தெரியும், மன்னாரை பொறுத்தவரையிலே முன்னுக்குளம் பழமின மக்களிடம் இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் கிழக்கு மாகாணங்களிலேயும் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களிலும் இப்படி இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் பரவலாக. ஆனால் அது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்திலே அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இருக்கின்றோம்.
நீங்க சொன்னீர்கள் கடந்த மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் இடம்பெயர்ந்தவர் முகாம்கள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருந்ததாக ஜெனீவாவில். ஆனால் இந்த புதிய அரசாங்கம் கடந்த பிப்ரவரி அளவில் முகாம்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டிருந்தது தானே?
ஆம், அவர்கள் கிட்டத்தட்ட ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு 4000 மக்கள் அளவில் இருக்கின்றார்கள், அவர்களை மேல் குடியேற்ற வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் ஒத்துக்கொண்டிருப்பது வந்து முழுமையாக இடம்பெயர்ந்த மக்கள் இவ்வளவுதான் என்று. ஆனால் கிட்டத்தட்ட பரவலாக வாழ்கின்ற குடும்பங்கள் 12,000 மேற்பட்ட குடும்பங்கள் உறவினர்கள் வீடுகளிலும் அதே நேரம் ஏனைய காணிகளில் வாடகை வீடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 12,000 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 47,000 மேற்பட்ட மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எப்போது இடம்பெயர்ந்தவர்கள்? கடைசி இறுதி யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது அதற்கு முன்னரே இடம்பெயர்ந்த மக்களா?
84 இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக 1990 இடம்பெயர்ந்தவர்கள் தான் பல தடவைகள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடமாக சென்று வன்னிக்கு சென்று திரும்பவும் தங்களுடைய இப்போ இருக்கின்ற முகாம்களுக்கு வந்தவர்களும் இருக்கின்றார்கள்.
இவர்கள் எல்லோரும் இப்பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள்?
மிகவும் ஒரு மோசமான, அதாவது இன்னொருவருடைய காணியிலே கூடாரங்கள் அமைத்துக் கொண்டு அடிப்படை வசதிகள் அற்றவர்களாக ஒரு 50 வீடு இருக்கின்ற இடத்திலே ஒரு 8 மலத்தள கூடங்கள் மாத்திரம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து 100 குடும்பங்கள் இருக்கின்ற இடத்திலே 2 கிணறுகள் மாத்திரம் இருக்கின்ற இடங்களை பார்க்கின்றோம். இந்த மாதிரி ஒரு துன்பகரமான நிலையில அதே நேரம் சொந்த காணிலிருந்து சொந்த தோட்டம் செய்து சொந்த தொழிலை செய்தவர்கள் இன்று 4 கூலி ஆட்களாக மாறி செயல்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு எல்லா வகையிலும் சமூக பொருளாதார கலாச்சாரம் எல்லா ரீதியிலுமாக அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்.
இவர்களுக்கு அரசிடம் இருந்தோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மத நிறுவனங்களிடமிருந்தோ ஏதாவது உதவி கிடைப்பதில்லையா?
2006 அரசாங்க உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 2010 பிறகு அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய அந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டது. 2010 பிறகு இலங்கையில முகாம் மக்களோடு அல்லது அவர்களோட வேலை செய்யும் போது மிக அச்சுறுத்தல்கள் இருந்தது அரசாங்கத்தோடு, அதோடு அந்த நிவாரணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போதைக்கு தங்களுடைய முயற்சியால் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களோ உதவி செய்வது இல்லை.
அடுத்த கட்டமா நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்?
இன்று ஒரு பெரிய மாநாடு கொழும்புல பண்டாரநாயக்க சர்வதேச மாநாடு மண்டபத்தில் ஒரு மாநாடை நடத்தி இதை அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் கையளித்திருக்கின்றோம். அமைச்சர்களை அழைத்த போதிலும் அவர்கள் இன்று தங்களுடைய வேலை தொழில் காரணமாக வரவில்லை. இருந்தாலும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆனால் நடைமுறை சாத்தியப்படாத போது மக்கள் கூறியிருக்கின்றார்கள், அவர்கள் பாதையில் இறங்கி போராடுவதாக. அவ்வாறு மக்கள் போராடும் போது அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம்.
தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஆண்டனி ஜெசுதாசன். இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுக்கு அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தைச் சேர்ந்த வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுக்கு அரசு நியமனம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் அரசு செயலகத்திற்கு எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கான அழைப்பை வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகம் விடுத்திருந்தது. கடந்த 2012 பின்னர் தங்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை என கூறுகின்ற வேலையற்ற பட்டதாரிகள் இதற்கு முன்னர் 2 இத்தகைய கவனயீர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்ததாக குறிப்பிடுகின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தொடர் போராட்டத்தை அடுத்து வடமாகாண அமைச்சர்கள் தங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்றைய கவனயீர்ப்பு போராட்டத்தை தாங்கள் நடத்தியதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்தின் தலைவர் ரத்னசிங்கம் பிரதாபன் அவர்கள் தெரிவித்தார்.
வடமாகாண அமைச்சர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தங்களுடைய அமைச்சர்களின் கீழ் மேலதிகமான ஆளனிய வெற்றிடங்களை உருவாக்கி தருவதாக உறுதியளித்திருந்தார்கள். அதன் பேரில் அவர்கள் தங்களுடைய அமைச்சர்களின் கீழ் 1478 வெற்றிடங்கள் ஆளணி என்பதை உருவாக்கி அதனை அனுமதிக்காக மாமத்துவ சேவை பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 2 கடந்துள்ள போதிலும் அதற்கான அனுமதியினும் கிடைக்கப்பெறவில்லை. அதற்கான அனுமதியினை பெற்றுத்தருமாறு கோரி நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம்.
இதுல வந்து வடமாகாணத்துல எவ்வளவு பேர் நீங்க வேலையில்லாதாக்கள் இருக்கிறீங்க?
வடமாகாணத்தில் இப்பொழுது 2300 பேருக்கு மேற்பட்டார்கள் இருக்கிறோம். நாங்கள் இது கடந்த 2014 வரையான பட்டதாரிகளை தான் நாங்கள் இதில் சேர்த்திருக்கிறோம். இப்பொழுது 2015 பட்டதாரிகளும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்.
வடமாகாணத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் ஏன் தனியார் துறையில உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்க கூடாது?
வருமானத்தை பொறுத்தவரை தென் பகுதியை போல தனியார் துறைகள் வந்து இன்னும் விருத்தி அடையவில்லை ஒரு காரணமாக இருக்கின்றது
என்றார் பிரதாபன் அவர்கள். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக வடமாகாண அமைச்சர்கள் 4 உறுதியளித்ததை அவர்களில் ஒருவராகிய வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் BBC தமிழோசியிடம் உறுதிப்படுத்தினார். அத்துடன் அது தொடர்பான நிலைமைகள் என்ன என்பது பற்றியும் அவர் விளக்கம் அளித்தார்.
எங்களுடைய எல்லா அமைச்சுக்கள் திணைக்களங்களிலையும் பட்டதாரிகளை நியமிக்க வேண்டிய வெற்றிடங்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட 1500 பட்டதாரிகள் வரை நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிவிஷன் அண்டு கொழும்புல இருக்கிற அவர்களுக்கு அனுமதி கேட்டு அனுப்பியிருந்தோம் நாங்கள் மாகாண சபையாக. ஆனால் அவர்கள் நீண்ட காலம் எடுத்து அதுக்கு பின் எங்களுக்கு மாகாண சபை நீங்கள் பட்டதாரிகளை உள்ளீர்ப்பு செய்வதற்குரிய அதிகாரம் இல்லை என்றும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொருவரிடமும் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படுற நியமன அடிப்படையில் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்குவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனபடியினால இப்பவும் எங்களுடைய எல்லா திணைக்களங்களிலையும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் மாகாண சபையால நேரடியாக அந்த நியமனங்களை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு அந்த MST அந்த நியமனங்களை வழங்குவதற்குரிய அனுமதியை தரவில்லை. இவ்வளவு பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருந்த போதும் அது மத்திய அரசாங்கத்தின் ஊடாகத்தான் இந்த ஆளணியை நிரப்புகின்ற செயற்பாடு நடக்கிறதால மாகாண அரசாங்கத்தால அந்த விடயங்களை கையாள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்பதுதான் உண்மையான பிரச்சனை
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள். பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவது பற்றி யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது கவனயீர்ப்பு நடத்திய பட்டதாரிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர்களை கையளித்திருப்பதாக தெரிவித்தார். அத்துடன் பொது நிர்வாக அமைச்சின் வேண்டுகோளுக்கு அமைவாக 2012 300 வரையிலான பட்டதாரிகளின் பெயர் விவரங்களை வேலைவாய்ப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதே போன்று பொது நிர்வாக அமைச்சு பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதற்குரிய விவரங்களை கோரும்போது அது அனுப்பி வைக்கப்படும் எனவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி சில சர்வதேச குறிப்புகள். சிரியா நாட்டு அகதிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் மேலதிகமாக உதவ வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறவில் அங்கம் வகிக்கும் அரபு நாடுகளான சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கட்டார், ஓமான், மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் ஆகியவை தம் எல்லை கதவுகளை அகதிகளுக்கு திறக்க மறுக்கும் போக்குக்கு எதிரான கோபமும் அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. வளைகுடா நாடுகளின் இந்த போக்குக்கான பின்னணி என்ன என்பதை ஆராய்கிறார் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் மைக்கேல் ஸ்டீஃபன். அதை தமிழில் தருகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
2012 வாக்கில் பஷார் அல் அசாதுக்கு எதிரான போர் என்பது சுனி வளைகுடா நாடுகளின் நலன்களுக்கும் ஈரானிய கூட்டணியினருக்கும் இடையிலானது ஒரு தெளிவான போட்டியாக உருவெடுத்து நிலை பெற்றது. அதன் விளைவாக அசாதுக்கு ஆதரவான சிரியர்கள் வளைகுடா நாடுகளில் ஊடுருவி பழிவாங்க முனையக்கூடும் என்கிற ஆழமான அச்சம் வளைகுடா நாடுகளில் பரவத் துவங்கியது. அதன் விளைவாக சிரியாவிலிருந்து வரும் பயணிகளை கடுமையாக சோதனை செய்யும் நடைமுறைகள் அதிகரித்தன. வளைகுடா நாடுகளில் வேலை செய்ய வரும் சிரிய பணியாளர்களுக்கு அனுமதி கிடைப்பது கடினமாக போனது. வளைகுடா நாடுகளின் இந்த கொள்கை இன்னும் மாறவில்லை. அதிலும் குறிப்பாக கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் அசாத் ஆதரவாளர்கள் தம் மீது எதிர்த்தாக்குதல்கள் தொடுக்கக்கூடும் என்று கூடுதலாக அஞ்சுகிறார்கள். கடந்த 3 வளைகுடா நாடுகளில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சந்தடி இல்லாமல் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஏராளமான ஊகங்கள் உலா வருகின்றன. அதே சமயம் அசாத் ஆதரவாளர்கள் சதி செய்ததற்கான நேரடி ஆதாரங்கள் எவையும் இதுவரை பொதுதளத்தில் வெளியாகவில்லை. அத்துடன் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான சிரியர்கள் வருவது வளைகுடா நாடுகள் இயங்குவதற்கு அவசியமானதாக கருதப்படும் சிக்கலான குடிமக்கள் சமநிலையை புரட்டி போட்டுவிடுமோ என்கிற அச்சமும் காணப்படுகிறது. உதாரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கட்டார் ஆகிய இரு நாடுகளிலும் வசிக்கும் மக்கள் தொகையில் அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் வெறும் 10% பேர் மட்டுமே. இந்த இரு நாடுகளிலும் இருக்கும் மற்ற பெரும்பான்மையானவர்கள் இடைக்கால பணியாளர்களே. வளைகுடா நாடுகளுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு முழு நேர வேலை இருந்தால் மட்டுமே அங்கே தங்க அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வேலைக்கான பணி நியமன காலம் முடிந்ததும் இந்த வெளிநாட்டு பணியாளர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்பிவிட வேண்டும். எனவே வெளிநாட்டவர் வேலை இல்லாமல் வளைகுடா நாடுகளில் தங்கியிருக்கவே முடியாது. குடியுரிமை பெறுவதோ அதைவிட சாத்தியமற்றது. இந்த அணுகுமுறையில் தான் வளைகுடா நாடுகள் செயல்படுகின்றன. அதாவது பெரும்பாலான உடல் உழைப்பு தொழிலாளிகள் மற்றும் பல்வேறு துறைசார் நிபுணர்களை தொடர்ந்து தற்காலிகமாக வேலைக்கு அமர்த்திக் கொள்வதன் மூலம் வளைகுடா நாட்டின் அரபி குடிமக்கள் தத்தமது நாடுகளில் தமது மேலாதிக்கத்தை தக்கவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் மற்ற நாடுகளின் அரபிகளாலோ தெற்காசிய பணியாளர்களாலோ தமது மேலாண்மை பாதிக்கப்படாமல் இவர்கள் இதன் மூலம் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் எந்த வேலை உத்தரவாதமும் இல்லாமல் என்று திரும்ப போகிறார்கள் என்கிற கால கெடுவும் இல்லாமல் தமது நாட்டுக்குள் வருவது என்பது வளைகுடா நாடுகளுக்கு பெரும் சங்கடமான விஷயம். வளைகுடா நாடுகளின் குடிமக்கள் சமநிலைக்கும் சமூக அடையாளத்திற்கும் ஆபத்து வந்துவிடும் என்கிற ஆழமான பயத்தை போக்குவது மிகவும் கடினம். இது தொடர்பில் வெளிப்படையான அல்லது ராஜதந்திர ரீதியிலான அழுத்தம், அதிலும் குறிப்பாக மேற்குலக நாடுகளிடமிருந்து கொடுக்கப்பட்டால் அது பலன் தருமா என்பது சந்தேகமே. இந்த விவகாரத்தில் வளைகுடா நாடுகளின் ஆளும் குடும்பங்கள் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான வெளிப்படையான விவாதங்கள் அழுத்தங்கள் எவையும் காணப்படவில்லை. மேலும் அசாதையும் அவரது அரசாங்கத்தையும் கையாள்வது எப்படி என்று மேற்குலகம் விரைந்து முடிவெடுத்திருந்தால் இந்த சிக்கலே இவ்வளவு தூரத்திற்கு தீவிரம் அடைந்திருக்காது என்று வளைகுடா நாட்டு அறிவுஜீவிகள் கருதுகிறார்கள். எனவே இந்த அகதிகள் பிரச்சினை தொடர்பாக மேற்குலக நாட்டு ராஜதந்திரிகளின் கோரிக்கைகள் அனைத்துமே கேளாக்காதுகளை நோக்கிய கோரிக்கைகளாக மட்டுமே முடியக்கூடும்.
மைக்கேல் ஸ்டீஃபன்ஸின் குறிப்பை தமிழில் தந்தவர் எல்.ஆர். ஜெகதீசன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சர்வதேச கண்ணோட்டம் தொடர்கிறது. லண்டனில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன் செயல்கள் அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது குறித்து பிபிசி இணையதள செய்தி ஒன்றை தமிழில் தருகிறார் பிரதீபன்.
பிரிட்டிஷ் தலைநகர் லண்டனில் இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வின் காரணமாக முன்னெடுக்கப்படும் குற்றச் செயல்கள் கடந்த வருடத்தில் 70% அதிகரித்துள்ளதாக மெட்ரோபாலிட்டன் போலீசாரின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த வருடம் ஜூலையுடன் நிறைவடைந்த 12 இவ்வாறான 816 குற்றச் செயல்கள் பதிவாகியுள்ளன. இதற்கு முந்தைய 12 காலகட்டத்தில் இத்தகைய குற்றங்கள் 478 இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு காரணமாக அவர்கள் மீது தாக்குபவர்கள் முஸ்லிம் பெண்களையே அதிகம் இலக்கு வைத்து தாக்குவதாக இவர்கள் மீதான தாக்குதல்களை கண்காணித்து வரும் டெல்மமா நிறுவனத்தின் இயக்குனர் ஃபயாஸ் முஹால் தெரிவித்தார்.
We realized Muslim women who were visible, who wore the hijab, the headscarf, suffering more of the targeted abuse.
ஹிஜாப் அல்லது முக்காடு அணிந்து கொண்டு வீதியில் செல்லும் பெண்களை முஸ்லிம் பெண்கள் என இலகுவாக இனம் காண முடிகிறது. இவர்கள் அதிகம் இலக்கு வைத்து தாக்கப்படுவதை காண முடிகிறது. அதிலும் முகத்தை மறைத்து நிகாப் அணியும் பெண்கள் மூர்க்கத்தனமான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றார் ஃபயாஸ் முஹால். இவ்வாறான தாக்குதல்களுக்கு முகம் கொடுப்பவர்களில் 60% வரையிலானோர் பெண்களே என குறிப்பிடும் டெல்மமா நிறுவனம், பாதிக்கப்பட்ட பெண்கள் விடயம் மேலும் மோசமாகலாம் என்ற அச்சம் காரணமாக போலீசுக்கு அறிவிக்காமல் தவித்துவிடும் சந்தர்ப்பங்களும் அடிக்கடி இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகளுடன் செல்லும் முஸ்லிம் பெண்களை தாக்குவது மிகவும் இலகுவானதாக இருப்பதனால் ஆண்களை விட பெண்களே அதிகம் இலக்கு வைக்கப்படுகின்றனர். முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு காரணமாக தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் தமது குடும்பத்துடன் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன. முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் எந்தவொரு குற்றச்செயலும் இஸ்லாம் வெறுப்பு குற்றமாக கருதப்படும் என வரையறுத்துள்ள மெட்ரோபாலிட்டன் போலீசார் இணையத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் முதல் தீவிர வன்முறை தாக்குதல்கள் வரை இந்த வகையினுள் பட்டியலிட்டுள்ளனர்.
செய்தியை வழங்கியவர் பிரதீபன். சர்வதேச குறிப்பு கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி இந்திய குறிப்பு ஒன்று. இந்திய பிரதமர் மோடி ஆசிரியர் தினத்தையொட்டி கலந்து கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தமிழக மாணவி ஒருவர் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு ஹிந்தியில் பதிலளித்தது சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஆசிரியர் தினத்தை ஒட்டி நடந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு பிரதமர் மோடி ஹிந்தியில் பதிலளித்தது தமிழகத்தில் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. கடந்த 4ஆம் தேதி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி காணொலி மூலமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் உரையாடினார். அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி எழுப்பிய கேள்வி ஆங்கிலத்தில் அமைந்திருந்தது. அதற்கு பதிலளித்த மோடி பதிலை ஆங்கிலத்தில் தராமல் ஹிந்தியில் தந்திருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி விஷாலினி தனக்கு இந்த வாய்ப்பு அமைந்ததற்காக தான் பெருமை கொள்வதாக கூறினார். மேலும் மோடியின் பதில் ஆங்கிலத்தில் அமைந்திருந்தால் அது தனக்கு உட்பட தமிழக மாணவர்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் என்றும் விஷாலினி கருத்தை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான விமர்சனங்கள் பல தரப்பிலிருந்தும் வெளிவரத் தொடங்கின. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ஞானி கூறுகையில்,
மோடி வந்து அவருடைய அரசியல், அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய மொழிக் கொள்கை அடிப்படையில் பார்க்கும்போது அவர் இவ்வாறுதான் நடந்து கொள்வார் என்பது எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. இந்திய அரசை பொறுத்த மட்டும் அவர் இந்திய அரசுடைய பிரதிநிதி, பிரதமர் மோடிங்கிற தனிநபரோ அல்லது வெறும் பிஜேபி தலைவரோ அல்ல. ஒரு இந்திய அரசுல பிரதமரா இருக்கிற போது இந்திய அரசுக்கு ஒரு நீண்ட காலமா மொழிக் கொள்கை ஒன்னு இருக்கு. அந்த மொழிக் கொள்கையில மிக தெளிவா நேரு சொல்லியிருக்கிறாரு, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும்ல. அப்படி இருக்கிற போது அதை பின்பற்ற வேண்டியது ஒரு பிரதமருடைய கடமை. அப்ப அவர் வந்து இந்திய அரசுடைய பிரதமர் கொடுத்த ஒரு உறுதிமொழியை இன்னொரு பிரதமர் வந்து மதிக்காம நடந்து கொள்ளுகிறார்ன்ற விஷயம் இருக்கு. அதை எதிர்ப்பதுதான் நியாயமா இருக்க முடியும்
என்றார் அரசியல் விமர்சகர் ஞானி. ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில்,
இந்த மொழி அரசியலை இந்த தமிழக மக்கள் அரசியல்வாதிகள் எவ்வளவு நாட்கள் தான் செய்து கொண்டிருக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு மாணவி பிரதமரிடம் பேசுகிறார், தென்னகத்தில் இதற்கு முன்னால் நடந்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவிற்கு தென்னகத்தை தங்களோடு ஆட்சியாளர்களோடு அதுவும் வட இந்தியாவோடு இணைத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பிரதமரின் பதிலை நாம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் இந்த பதில் பலன் தர வேண்டும் என்ற காரணத்திற்காக பிரதமர் அதை பேசியிருக்கலாம். இல்லை என்றால் எப்பொழுதும் போல இயல்பாக அதர் அவருக்கு பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே அரசியலாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை தமிழக கட்சிகள் எடுத்திருப்பது வருந்தத்தங்கது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கதும் கூட. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் தாய்மொழி தமிழாக இருப்பவர்கள் கூட பிரெஞ்சு போன்ற மொழிகளை எடுத்து படிக்கிறார்கள். இவையெல்லாம் தடுக்காமல் தமிழிற்கு இன்னும் பல சேவைகளை செய்யாமல், தமிழை இன்னும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இப்படி தமிழை வைத்து அரசியல் மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனேயே எதிர்ப்பு குரலை தெரிவிப்பது இன்றைய இளைஞர்களுக்கே பிடிக்கவில்லை என்பதுதான் இது கருத்து
என்றார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி தொடங்க இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் அங்கு மட்டுமன்றி பல நாடுகள் போட்டிக்கான தமது தயார்படுத்தலை விரைவுபடுத்தி வருகின்றன. பல வீரர்களும் அணிகளும் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் பலர் அந்த தகுதியை பெற முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவ்வகையில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியும் ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். எனினும் அந்த அணி பெரிய சவால்களை எதிர்நோக்குவதாக கருதப்படுகிறது. இதுகுறித்து இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவரும் ஒலிம்பிக் போட்டி ஒன்றில் இந்தியா கடைசியாக தங்கப்பதக்கம் வென்ற அணியின் தலைவராக இருந்தவருமான வாசுதேவன் பாஸ்கரன் அவர்களிடம் பேசினேன்.
சவால்னா முதல்ல வந்து விமன் ஹாக்கி பொறுத்த மட்டும் இந்தியாவில் வந்து நிறைய அவங்களுக்கு பேட்டர்னைஸ் கிடையாது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை வச்சும் கேர்ள்ஸ் நல்லா ஆடி நல்லா குவாலிஃபை இருக்காங்க. ஆனா இப்போ அடுத்து என்ன க்வெஸ்சன் எல்லாரும் கேட்கறாங்கன்னா, ரியோ ஒலிம்பிக்ஸ்ல எப்படி இந்தியா, நெதர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மேலே ஆட போறாங்க? ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன், இந்த விமன் ஹாக்கி வந்து நிறைய வந்து யூரோப்ல போய் ஒரு 1 month 2 months ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா அந்த 8th 9th அந்த அளவுக்கு பிடிக்கலாம். பிகாஸ் நெதர்லாண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, ஆஸ்திரேலியாவ சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீசன் சைடு, அதே ஜெர்மனி சைடு நல்லா இருக்கும்.
இப்ப தகுதி பெற்றுள்ள இந்திய மகளிர் ஹாக்கி அணிக்கு என்னென்ன குறைபாடுகள் அல்லது பலவீனங்கள் இருக்கு நீங்க பாக்குறீங்க?
இந்த இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா பிசிக்கலி தே ஆர் இம்ப்ரூவ், பட் அதெல்லாம் வந்து ஒரு டெபிஷியன்சி எல்லாம் இருக்கு. பிசிக்கல்லாம் நம்மளுடைய கேர்ள்ஸ் வந்து ஜெர்மன் மாதிரியோ இல்ல நெதர்லாண்ட்ஸ் மாதிரியோ 6 அடி 6 அடி ரெண்டங்களமோ வந்து பண்ண முடியாது. பட் இருக்கிற ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில், ஒன்லி வீக்னஸ் இந்தியாவில் இருக்க வேண்டிய என்ன இருக்கும்னா, எக்ஸாக்ட்லி ஒரு 5 மேட்ச் ஆடணும் 9-10 நாள்ல, அது என்ட்ரன்ஸ் பார்ட் ஆஃப் இட். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி எந்தெந்த மேட்ச் கொஞ்சம் ஆடக்கூடிய மேட்ச் நல்லா ஆடலாமோ, எந்தெந்த மேட்ச் கொஞ்சம் டிரா பண்ணலாமோ, கண்டிப்பா இதுல வந்து நிறைய சயின்ஸ் இன்வால்வ் ஆகணும்.
இந்திய மகளிர் ஹாக்கி அணியிடம் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அல்லது பலவீனங்கள் இருக்கின்றன அப்படின்னு தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே வந்தீங்க. ரியோ ஒலிம்பிக்ஸ் தொடங்குவதற்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவான காலகட்டமே இருக்கிறது. அதுக்குள்ள இந்த பலவீனங்கள் எல்லாம் இந்திய அணி சரி செய்து அதுல இருந்து மீண்டு வர முடியுமா?
இப்ப நான் வந்து பலவீனம் வந்துட்டு முக்காமாசி சொன்னும் போது என்ன பண்ணா அது கம்பேரபிள் ஆஃப் சொன்னேன். பட் வேற நம்ம இந்தியனுடைய மென்டாலிட்டி, இந்தியனுடைய சயின்ஸ், இந்தியனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்தியன் கேர்ள்ஸ் இவ்வளவுதான் மேக்சிமம் அவங்களால ஓட முடியும், ஆட முடியும், கண்டிப்பா நிர்ணயிச்சிருக்கு. ஆனா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்து ஆஸ்திரேலியா டீம் வர வைக்கலாம், மேபி ஜெர்மன் டீம் வர வைக்கலாம். ஸோ இந்தியா கொஞ்சம் ஆடுறதால என்ன ஆகும்னா, நம்ம கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் அங்க போய் ஆடணும், 3 or 4 goals வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிகவர் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அது மாதிரி டோர்னமெண்ட், அது மாதிரி மேட்சஸ்லாம் ஆடாது. இந்தியா ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து எந்தெந்த டீமிட்டு ஆடணும், இப்போ எந்த பூல்ல வரப்போது கண்டிப்பா ஒன்றும் 1 மாசம் தெரிஞ்சிடும், அந்த பூல்ல நம்ம எப்படி ஆடணும், அந்த பூல்ல எந்தெந்த ஸ்ட்ராங்கா டீம் இருக்கோ அந்த டீமிட்டு நிறைய மேட்ச் இந்த 1 வருஷத்துல ஆடி ஆகணும். அதான் இமீடியட் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். சிங்கப்பூரோ மலேசியாவோ போய் ஆடினா நம்ம கண்டிப்பா அது ப்ரோஜனம் இல்லை, கண்டிப்பா அவர் இந்தியன் டீம் இல்லைனா கோ அப் ஆன் தி லேடர். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கிரேட் பிரிட்டன், பெல்ஜியம் இருந்தாங்கன்னா அந்த 4 கண்ட்ரி கிட்ட தான் இந்தியா வந்து 1 வருஷத்துக்கு ஆடி ஆகணும். பரவாயில்ல, முதல் மேட்ச்ல தோப்பீங்களோ செகண்ட் ஆமா, பட் வி ஆர் லேர்னிங். லேர்ன் பண்ணும் போது கரெக்டா அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது, ஒலிம்பிக்ஸ் வரும்போது, ரியோ வரும்போது நம்ம கேர்ள்ஸ் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி கூட ஆடலாம். ஏன்னா அப்போ வந்து நிறைய டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தருவாயில் நம்ம போய் என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆடணுமா, டெஃபினட்டா இந்தியனுக்கு ஸ்கில் நல்லா இருக்கு, இந்தியாவுக்கு டெக்னிக் நல்லா இருக்கு, ஸ்பீட் நல்லா இருக்கு. ஒன்லி ப்ராப்ளம் கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, ரெகுலரா அதே மாதிரி ஆடணும், அதே மாதிரி பண்ணணும் இருக்கு. ஐ மீன் எல்லா டீம்லயும் வீக்னஸ் இருக்கு, பட் அந்த வீக்னஸ் பறி கொடுக்காத வந்து லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மேட்சஸ் நிறைய ஆடினாவே கேர்ள்ஸ் வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். இட்ஸ் லைக் இம்போசிஷன், நிறைய தான் நல்ல உடைய இங்கிலீஷையோ இல்லை உன்னுடைய தமிழையும் நல்லா வளர்க்கணும்னா நிறைய தடவை படிக்கணும், நிறைய தடவை எழுதுன்னு சொல்லுவாங்க பள்ளியில். அதே மாதிரி தான் நிறைய தடவை ஆடணும், டீம் கிட்ட ஆடினாவே நமக்கு கண்டிப்பாக தைரியம் வரும். தைரியம் வந்தாவே நம்ம டீம் வந்து ஸ்கில்ல வச்சுட்டு கண்டிப்பாக நல்லா ஆடலாம்.
இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவரான வாசுதேவன் பாஸ்கரன். அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலை நீந்தி கடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர் தொடர்பிலான செய்தி ஒன்று. அட்லாண்டிக் பெருங்கடலை நீந்தி கடக்க பலர் முயற்சித்திருந்தாலும் முழுமையான வகையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதுவரை யாரும் அதை நீந்தி கடந்தது இல்லை. அப்படியான சாதனையை பிரிட்டனைச் சேர்ந்த பென் ஹூப்பர் முன்னெடுக்க உள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனிகலின் தலைநகர் டாக்காரிலிருந்து தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் வடகிழக்கு கடற்கரை நகரான நட்டாலுக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் அவர் நீந்த தொடங்க உள்ளார். இடைப்பட்ட தூரமான 3500 கிலோமீட்டர்களை அவர் 120 நாட்களில் நீந்தி கடக்க திட்டமிட்டுள்ளார். தினமும் 2 தவணைகள் அவர் நீந்துவார். இடையே சிறிது நேரம் ஓய்வெடுப்பார் என்றும் இரவு நேரங்களில் அவருடன் துணையாக செல்லும் படகில் உறங்குவார் என்றும் ஏற்பாட்டாளர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்கள். அறக்கட்டளை ஒன்றுக்கு உதவும் நோக்கிலேயே இந்த நீச்சல் முயற்சியை தான் முன்னெடுத்துள்ளதாக பென் ஹூப்பர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.